நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மே மாதம் 13 தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இந்திய நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வெளியாக உள்ள நிலையில் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களின் 10 கால செயல்பாடுகள் குறித்த ஒரு பார்வை.
பத்திரிகைகளோ அல்லது எதிர்கட்சிகளோ காட்டுகிறார் போல ஒரு மொத்தமான ஃபெயிலியர் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு கடினமான நிலையில் பிரதமராக பொறுப்பேற்று 10 அவர் ஸ்திரமான ஆட்சியை தந்துள்ளார்.
இலங்கை இனப்பிரச்சினைக்கான தீர்வை எட்டுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் நாடாளுமன்ற தேர்வுக்குழுக்கு வர வேண்டும் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா விடுத்துள்ள அழைப்பும் அதற்கு கூட்டமைப்பினரின் பதில்களும்.
கிடைக்கின்ற வாய்ப்புகளை எந்த அளவுக்கு விரைவாக பயன்படுத்துறோமோ அந்த அளவு தான் எங்களுடைய மக்களுடைய நல்வாழ்வு தங்கி இருக்குது.
டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இப்பொழுது மீண்டும் பாராளுமன்ற தேர்வுக்குழுவை பேசின ஒரு அழைப்பினை என்ன காரணத்துக்காக விடுத்திருக்கிறார் என்பது முதலாவது கேள்வி.
ஆகியவையும் பின்னர் அனைவருக்கும் அறிவியலும் கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் மணிவண்ணன் மற்றும் எல் ஆர் ஜெகதீசன்.
உக்ரைனின் கிழக்கு நகரான கிரெமட்டோஸ்கில் அந்நாட்டு ராணுவத்தினர் மீது பிரிவினைவாதிகள் நடத்திய தாக்குதலில் 6 ராணுவ சிப்பாய்கள் கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. மேலும் 8 பேர் காயமடைந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் 30 தீவிரவாதிகள் இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் அதில் அவர்கள் கிரெனேடு லான்ச்சர்கள் தானியங்கி துப்பாக்கிகளை பயன்படுத்தியதாகவும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் அறிக்கை கூறுகிறது. இந்த வன்முறைகளை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கத்தில் உக்ரைனிய அரசு நாளைய தினம் வட்டமேஜை மாநாடு ஒன்றை கூட்டியிருக்கும் பின்னணியில் இன்றைய இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது.
ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ராக்கெட் மோட்டார்களை அமெரிக்கா ராணுவ ரீதியான விண்வெளி ஏவல்களுக்கு பயன்படுத்துவதை இனி அனுமதிக்கப் போவதில்லை என்று ரஷ்யா அறிவித்திருக்கிறது. யுக்ரைனில் தொடரும் நெருக்கடியை அடுத்து ரஷ்யா மீது அமெரிக்கா விதித்திருக்கும் சமீபத்திய தடைகளுக்கு பதிலடியாக ரஷ்யா இந்த முடிவை எடுத்திருக்கிறது என்று ரஷ்ய துணை பிரதமர் டிமிட்ரி ரோகோசின் கூறினார். 2020 ஆண்டுக்கு பின்னர் சர்வதேச விண்வெளி நிலையத்தையும் பயன்படுத்துவதை நீட்டிக்கப் போவதில்லை என்று ரோகோசின் கூறினார். இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் வேறு பல நாடுகளால் 1998 இயக்கப்பட்டு வருகிறது.
நைஜீரியாவில் இஸ்லாமியவாத தீவிரவாத குழுவான போகோ ஹராமால் கடத்தப்பட்ட 200 பள்ளி மாணவிகளை விடுவிப்பது தொடர்பாக அவர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்த தயாராக இருப்பதாக நைஜீரிய அரசு அறிவித்திருக்கிறது. போகோ ஹராம் குழுவினர் இந்த பிரச்சினையை தீர்ப்பதில் உண்மையாகவே இருப்பதாக இருந்தால் இந்த பிரச்சினை பற்றி அவர்களுடன் பேச்சு நடத்த அரசால் அமைக்கப்பட்டிருக்கும் குழுவுடன் பேசுவதற்காக போகோ ஹராம் குழுவினர் தனது குழுவை அனுப்ப வேண்டும் என்று நைஜீரிய அதிபர் குட்லக் ஜோனத்தனால் நியமிக்கப்பட்டிருக்கும் நைஜீரிய அரசின் பேச்சுவார்த்தை குழுவின் தலைவர் பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார்.
All options are open. At the moment, because all options are open, we are interacting with...
நைஜீரிய அரசால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள தமது குழுவின் உறுப்பினர்கள் சிலரை விடுவித்தால் இந்த பள்ளி மாணவிகள் சிலரை விடுவிக்க தாம் தயாராக இருப்பதாக போகோ ஹராம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. 4 வாரங்களுக்கு முன்னர் இந்த மாணவிகள் நைஜீரியாவின் வடகிழக்கு பிராந்தியத்தில் வைத்து கடத்தப்பட்டிருந்தனர். அந்த பகுதியில் அறிவிக்கப்பட்டிருந்த அவசர கால நிலைமையை அதிபர் ஜோனத்தன் தற்போது மேலும் நீட்டித்திருக்கிறார்.
பிரிட்டிஷ் ராணுவத்தினர் ஈராக்கில் இழைத்ததாக கூறப்படும் துஷ்பிரயோகங்கள் குறித்த குற்றச்சாட்டுகளை பற்றி தி ஹேக் நகரில் உள்ள சர்வதேச கிரிமினல் நீதிமன்றம் ஒரு பூர்வாங்க விசாரணை ஒன்றை மேற்கொள்ளவிருப்பதாக கூறியிருக்கிறது. இந்த நீதிமன்ற விசாரணை ஒன்றுக்கு பிரிட்டன் ஆளாவது இதுவே முதன்முறையாக இருக்கும். மனித உரிமை வழக்கறிஞர்கள் மற்றும் பொது நல ஆர்வலர்கள் குழு ஒன்று சர்வதேச கிரிமினல் நீதிமன்றத்தில் பிரிட்டிஷ் ராணுவத்தினர் ஈராக்கில் செய்ததாக கூறப்படும் 400 மேற்பட்ட துஷ்பிரயோகங்கள் மற்றும் சட்டவிரோத கொலைகள் என்று கூறப்படும் சம்பவங்களுக்கான ஆதாரங்களை கொண்ட ஆவணங்களை சமர்ப்பித்ததை அடுத்து இந்த நடவடிக்கை வருகிறது. இந்த விசாரணையுடன் தாங்கள் ஒத்துழைக்கப் போவதாக பிரிட்டனில் ராணுவ வழக்குகளுக்கான அமைப்பின் தலைவர் ஆண்ட்ரூ கெய்லி கூறினார். ஆனால் சர்வதேச கிரிமினல் நீதிமன்றம் ஒரு வழமையான முழு விசாரணையை கோரும் என்ற சாத்தியக்கூறு இல்லை என்று தான் நம்புவதாகவும் அவர் கூறினார்.
சவுதி அரேபியா தனது பிராந்தியத்தின் பிரதான எதிரியான ஈரானுடனான தனது உறவை மேம்படுத்த விரும்புவதாக சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சர் இளவரசர் சவுத் அல் பசைல் தெரிவித்திருக்கிறார். ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சரை தாம் தம் நாட்டுக்கு வரும்படி அழைப்பு விடுத்திருப்பதாக அவர் கூறினார். தமது அழைப்புக்கு இன்னமும் பதில் வரவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அந்த பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்காக சவுதி அரேபியாவுக்கு நேரில் செல்ல விரும்புவதாக கடந்த ஆண்டு ஈரானிய வெளியுறவு அமைச்சர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
லஞ்ச குற்றச்சாட்டுகளுக்காக இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் எஹுட் ஓல்மர்ட் அவர்களுக்கு இஸ்ரேலிய நீதிமன்றம் ஒன்று 6 சிறை தண்டனை விதித்திருக்கிறது. ஊழலுக்காக தண்டிக்கப்படுகின்ற இஸ்ரேலின் முதலாவது முன்னாள் தலைவர் இவராவார். ஜெருசலேத்தில் நகர மேயராக இருந்தபொழுது ஹோலிலான் வீடமைப்பு திட்டத்துக்காக லஞ்சம் பெற்றதாக இந்த ஆண்டின் முற்பகுதியில் அவர் குற்றம் காணப்பட்டிருந்தார். அவர் மேல்முறையீடு செய்வார் என்று அவரது வழக்கறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இந்தியாவிலிருந்து செய்திகள். இந்திய நாடாளுமன்றத்திற்கு நடைபெற்ற தேர்தலின் முடிவுகள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வெளியாக உள்ள நிலையில் பிரதமர் மன்மோகன் சிங் இன்று தமது உயரதிகாரிகள் சகாக்கள் ஆகியோரை சந்தித்து விடைபெற்றார். இதுகுறித்து டெல்லியிலிருந்து சங்கீதா ராஜன்.
இன்று இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு மத்திய தில்லியில் சவுத் பிளாக்கில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் பணிபுரியும் எல்லா ஊழியர்களும் பிரியாவிடை அளித்தனர். அவர் ஊழியர்களை சந்தித்து அவர்களுக்கு தனது நன்றியை இன்று தெரிவித்தார். அனைத்து ஊழியர்களும் நின்றவாறு அவருக்கு பலமாக கைகளை தட்டினர். 81 வயதான மன்மோகன் சிங் இந்திய பிரதமராக கடந்த 10 ஆண்டுகளாக பதவி வகித்து வருகிறார். எதிர்வரும் 16ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் இன்று பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் பொருளாதார விஷயங்கள் குறித்து விவாதிக்கும் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்கள் ப. சிதம்பரம், ஜி கே வாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அமைச்சரவை கூட்டம் முடிந்த பிறகு தனது அமைச்சரவை அதிகாரிகளுக்கு பிரதமர் மன்மோகன் சிங் தனது இல்லத்தில் இன்று பரிவு உபசார விருந்து அளிக்கிறார். பிரதமர் மன்மோகன் சிங்கின் தலைமையிலான இறுதி அமைச்சரவை கூட்டம் சனிக்கிழமையன்று நடைபெறுகிறது. அதன்பின் மன்மோகன் சிங் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்திக்கவிருக்கிறார் என்றும், அதன்பின் இந்திய ஊடகங்களை சந்தித்து உரையாற்ற உள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இன்று மாலை பாஜக பிரதமர் வேட்பாளரும் குஜராத் மாநில முதலமைச்சருமான நரேந்திர மோடி குஜராத் தலைநகரில் தனது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் ஒன்றை நடத்தினார். இந்த தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றால் அடுத்த குஜராத் முதல்வர் யார் என்ற முடிவு குறித்து இன்று விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பாஜகவின் குஜராத் மாநில செய்தி தொடர்பாளர், இது வெறும் ஒரு வழக்கமான கூட்டம் என்றும், அடுத்த குஜராத் முதல்வர் குறித்து எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்றும் தெரிவித்தார். நரேந்திர மோடி பிரதமராக அறிவிக்கப்பட்டால் அதற்கு பின்னர் 17ஆம் தேதி அன்று பாராளுமன்ற குழுதான் அடுத்த குஜராத் முதல்வர் யார் என்பதை அறிவிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்.
டெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா ராஜன். இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் பிரதமர் அலுவலகத்திற்கு இன்று கடைசியாக வந்து தனது அலுவலக ஊழியர்களிடம் விடைபெற்றுக் கொண்ட செய்தியை கேட்டீர்கள். பொருளாதார வல்லுநராகவும் பின்னர் இந்திய பொருளாதார சீர்திருத்தங்களை அமல்படுத்திய நிதியமைச்சராகவும் பணியாற்றிய மன்மோகன் சிங் 2004ஆம் ஆண்டிலிருந்து இந்திய பிரதமராக இருந்து வருகின்றார். நேருவுக்கு பின்னர் தொடர்ந்து 10 ஆண்டுகள் இந்திய பிரதமராக இருந்த ஒரே அரசியல்வாதிதான் இவர்தான் என்ற இடத்தையும் அவர் பெறுகின்றார். ஆனால் பிரதமராக அவரது 10ஆண்டுகால செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்று டெல்லியில் உள்ள மூத்த செய்தியாளர் வி எஸ் சந்திரசேகர் அவர்களிடம் கேட்டார் மணிவண்ணன்.
சுருக்கமாக சொல்ல போனால், அவர் பத்திரிகைகளோ அல்லது எதிர்கட்சிகளோ காட்டுகிறார் போல ஒரு மொத்தமான ஃபெயிலியர் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு கடினமான நிலையில் பிரதமராக பொறுப்பேற்று 10 வருடங்கள் அவர் ஒரு ஆட்சியை, ஸ்திரமான ஆட்சியை தந்துள்ளார். அதற்காக அவருக்கு ஒரு கிரெடிட் கொடுக்க வேண்டியது உள்ளது. மற்றும் அவர் முதல் UPA 1 என்று சொல்லக்கூடிய முதல் 5 வருடங்கள் அவர் இடதுசாரி கட்சிகள் கொடுத்த தொந்தரவுகள் என்று சொல்லலாம், ப்ரெஷர்ஸ், அதையெல்லாம் ஒரு நல்ல அரசை நடத்தினார். பிறகு அவருக்கு நெருக்கடியையும் பொருட்படுத்தாது அவர் அமெரிக்க அரசுடன் ஒரு நியூக்ளியர் ஒப்பந்தம் செய்து கொண்டார். அப்பொழுது காட்டிய அந்த ஒரு தைரியமான சில போக்குகளை அவர் UPA 2 டேர்மில் ஒழுங்காக செய்யவில்லை. அதுதான் அவருடைய மொத்தமான வீழ்ச்சிக்கு ஒரு காரணம் என்று சொல்லலாம்.
2009லிருந்து 2014 வரையிலான அவரது 2வது பதவிக்காலத்தில் குறிப்பிடத்தக்க ஒரு பெரிய அளவு ஊழல் குற்றச்சாட்டுக்கள் அவரது அரசின் மீதும் அரசில் அங்கம் வகித்த அமைச்சர்கள் மீதும் எழுப்பப்பட்டன. அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்களை அவர் சரியாக கையாளவில்லை என்பது அவர் மீது வைக்கப்படுகின்ற முக்கியமான விமர்சனங்களில் ஒன்றாக இருக்கிறது. அதை சரியான விமர்சனம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா?
நிச்சயமாக அது ஒரு சரியான விமர்சனம் என்று சொல்லலாம். ஏனென்றால் முதல் 2வது UPA அரசில் ஊழல் குற்றச்சாட்டுகளை சரியாக சந்திக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல் உள்ளது. ஆனால் அவர்கள் UPA முதல் அரசிலேயே அந்த ஊழல் நடக்காமல் இருக்கவும் தடுத்திருக்க முடியும். நடக்காமல் தடுத்திருந்தால் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு ஆளாயிருக்க மாட்டார்கள் பிற்பாடு. ஏனென்றால் முதல் அந்த கோயலிஷன் என்ற கூட்டு ஆட்சி என்ற அந்த கொள்கை தர்மத்தில் அவர்கள் சில சில அமைச்சர்கள் எடுத்த நடவடிக்கைகளை அவர் தடுக்காமல் நிறுத்தியது, அது ஒரு பெரிய குற்றச்சாட்டு அவர் மேல், அது சரியான குற்றச்சாட்டு என்று கூட சொல்லலாம்.
சரி, இதை தவிர, இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை தவிர, பொதுவாக பொருளாதாரம் என்பது மன்மோகன் சிங்கின் ஆட்சியின் கீழ் குறிப்பாக 2005 2008 வரை கிட்டத்தட்ட 9.5% தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் வளர்ந்திருக்கிறது. அதற்கான கிரெடிட்டை அவருக்கு தர வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. நீங்கள் அந்த கருத்தோடு உடன்படுகிறீர்களா?
நிச்சயமாக, முதல் யூபிஏ முதல் அரசில் நிச்சயமாக பொருளாதாரத்தில் நன்றாகவே இந்த அரசு நன்றாக பொருளாதாரத்தை ஆட்கொண்டிருந்தார்கள். ஆனால் 2008 உலகம் முழுவதும் அந்த பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டதால் அந்த சிக்கல்களிலிருந்து இந்தியா தப்பிக்க முடியவில்லை. அதனால் அதற்கப்புறம் இந்த அரசு, அந்த அரசின் அவர்களுடைய சொந்த கொள்கைகளால் இந்த தவறுகள் ஏற்பட்டது என்று சொல்ல முடியாது. அது உலகம் முழுவதும் ஒரு தாக்கத்தை ஏற்படுகிறது. ஆனால் அதை தவிர்த்து இந்த அரசு எடுக்க வேண்டிய முடிவுகளை இவர்கள் சரியாக எடுக்கவில்லை. அதுதான் இவருடைய முதல், அவருடைய மொத்தமான ப்ராப்ளம் அதுதான்.
சரி, இப்பொழுது ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவர்கள் உறுதியாக முடிவெடுக்க முடியாததற்கு மற்றொரு காரணம், அவர் வந்து உண்மையில் வந்து சுயமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாத நிலையில் இருந்தார். அவர் ஒரு பொம்மைதான். அவரை ஆட்டுவித்த சூத்திரதாரிகள் நேரு குடும்பத்தினர். எனவே அவர்கள் ஆட்டி வைக்கின்ற கைப்பொம்மையாக இவர் இருந்தார். எனவே தான் அவரால் எந்த முடிவையும் எடுக்க முடியவில்லை என்று கூறப்படுகிறது. அதிலே உண்மை இருப்பதாக நினைக்கிறீர்களா?
ஓரளவுக்கு அதில் உண்மை உண்டு. இவர் அமெரிக்க அரசுடன் அணுசக்தி டீல் எப்படி அவர் ஏற்று அப்பொழுது அவருடைய தனித்திறனை காட்டினாரோ, அரசு போனாலும் கவலை என்றே இல்லை என்று தைரியமாக ஒரு நிலைப்பாடு எடுத்தாரோ, அந்த நிலைப்பாடை இவர் மற்ற விஷயங்களில் எடுக்கவில்லை. அதுதான் அவர்களுக்கு எதிரான முக்கியமான குற்றச்சாட்டு. அந்த அந்த ஒரு அவசர சட்டத்தை எப்படி அவர் ராகுல் காந்தி என் பப்ளிக் கிழித்து போட்டு அவரை வெளிநாட்டில் இருக்கும்போது அவரை அவமானப்படுத்தினாரே, அப்பொழுது கூட அவர் தன்னுடைய நிலையை வெளியில் சொல்லி ஒரு ராஜினாமா கூட செய்திருக்கலாம், அது கூட செய்யவில்லை. அதனால் அவர் அந்த ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல் நிச்சயமாக இருக்கும். அந்த காந்தி ஃபேமிலி, நேரு காந்தி ஃபேமிலியை மீறி போகவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல் நிச்சயமாக இருக்கும்.
பிடிஐ செய்தி சேவையின் நிர்வாக ஆசிரியர் வி எஸ் சந்திரசேகர். நேர்களே, சற்று முன்னர் மன்மோகன் சிங் அவர்கள் 10 காலம் நேருவுக்கு பிறகு பிரதமராக இருந்தார் என்று தவறுதலாக கூறிவிட்டோம். அது இந்திரா காந்திக்கு பிறகு, தவறுக்கு மன்னிக்கின்றோம். அடுத்ததாக, தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்துக்குழிப்பு வழக்குக்கு விசாரணைக்கு தடை விதிக்க இந்திய உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. கூடுதல் விவரங்களுடன் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிராக பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க இன்று செவ்வாய்க்கிழமை இந்திய உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா உள்ளிட்டோருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் இது தொடர்புடைய லெக்ஸ் நிறுவனம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்ற நீதிபதி பி எஸ் சவுகான் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. லெக்ஸ் நிறுவனம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் தங்களுக்கும் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது போல் எந்த வர்த்தக தொடர்பும் இல்லை என்பதை உறுதி செய்வதற்கு தேவையான ஆவணங்களை பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க அனுமதி வழங்க கோரி முறையிடப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் லெக்ஸ் நிறுவனம் தரப்பில் இன்று ஆஜராகி வாதாடிய வழக்கறிஞர் ரஞ்சித் குமார் இந்த நிறுவனம் தொடர்பான வழக்கு விசாரணை பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் வரும் மே 15 நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்டதோடு, வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை முடிவதற்கு முன்னதாக தங்கள் தரப்பு ஆதாரங்களை அந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க அனுமதி வழங்க கோரினார். மேலும் விசாரணை நிறைவு செய்யப்பட்டு தீர்ப்பு ஒத்திவைக்கப்படும் சூழலில் இந்த வழக்கில் இணைக்கப்பட்டுள்ள நிறுவனத்தின் சொத்துக்களை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் அமையாது என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரத்தில் அரசு தரப்பில் ஆஜராகிய சொலிசிட்டர் ஜெனரல் சித்தார்த் லூத்ரா வாதாடுகையில், லெக்ஸ் நிறுவனம் மற்றும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஆகியோருக்கு இடையேயான தொடர்பை உறுதி செய்யும் ஆதாரங்கள் இருப்பதை எடுத்துரைத்த போதும், லெக்ஸ் நிறுவனம் தரப்பு இது தொடர்பான கூடுதல் ஆவணங்களை சமர்ப்பிக்க விரும்புவதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் இந்த வழக்கில் அப்போது ஜெயலலிதா தரப்பில் ஆஜராகிய வழக்கறிஞர் கிரி, சொத்து குவிப்பு வழக்கின் ஒரு பகுதியான இந்த லெக்ஸ் நிறுவனம் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று முடியும் வரை வரும் மே 19 துவக்கப்படவுள்ள முக்கிய வழக்கின் வாதங்களை நடத்த தடை விதிக்க கூறினார். இந்த கோரிக்கையை நீதிபதிகள் ஏற்க மறுத்ததை அடுத்து அந்த மனுவை ஜெயலலிதா தரப்பு திரும்ப பெற்றுக் கொண்டது. முன்னதாக லெக்ஸ் நிறுவனம் தரப்பினர் உச்சநீதிமன்றத்தில் இன்று சமர்ப்பித்த ஆவணங்கள் குறித்து கருத்து கூறிய நீதிபதிகள், இந்த ஆதாரங்களில் லெக்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் குறித்தான தெளிவு இல்லை என்று கூறிய போதும் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த ஆவணங்களை சமர்ப்பிக்க அனுமதி வழங்கினர். அத்தோடு இந்த ஆதாரங்கள் குறித்தான இறுதி முடிவினை பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் தான் எடுக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர்.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கை இனப்பிரச்சினைக்கான தீர்வு குறித்து விவாதிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் நாடாளுமன்ற தேர்வுக்குழுக்கு வர வேண்டும் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மீண்டும் அழைப்பொன்றை விடுத்துள்ளார். இதற்கான காரணம் என்ன என்று அவரிடமே கேட்டேன்.
மக்கள் நலன் சார்ந்தது, நாங்கள் கிடைக்கின்ற வாய்ப்புகளை எந்த அளவுக்கு விரைவாக பொருத்தமாக பயன்படுத்துறோமோ அந்த அளவு தான் எங்களுடைய மக்களுடைய நல்வாழ்வு எதிர்கால வாழ்வு தங்கி இருக்குது. இப்ப கடந்த காலத்தில எல்லாம் கிடைச்ச பல சந்தர்ப்பங்களை இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வரலாறுகள் அதை துப்பியோகம் செய்திருக்கிறமே ஒழிய அதை சரியா பயன்படுத்த இல்லை. ஆனபடியினால் இருக்கக்கூடிய தேசிய சர்வதேச சூழ்நிலைகளை சரியா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த ஆலோசனையை மீண்டும் முன்வைத்திருக்கின்றேன். இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட பொழுது புலிகள் உரிமை கோரின் தங்கள்ல 652 பேர் செத்த வேண்டும். ஆனா இன்றைக்கு எத்தனை பேர்? ஆனா இன்றைக்கு அதுக்கு பிறகுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இந்த மாகாண சபையை பொருட்படுத்திருக்கிறார். பொருட்படுத்தும் கூட கடந்த 8 மாதங்களாக எதையும் செய்யவில்லை. உண்மையான நோக்கம் அவர்கள் இருக்குமாக இருந்தால் அவர்கள் யாழ் மாவட்ட கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் கலந்து கொண்டார்களோ அதுபோல நாடாளுமன்ற தெரிவுக்குழுவிலும் கலந்து கொள்வதற்கு கூட பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் இலகுவாக சுலபமாக விரைவாக தீர்வு காணலாம் என்று நான் நம்புகிறேன்.
ஆனால் அமைச்சர் அவர்கள், இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில் அவர்கள் நாடாளுமன்ற தேர்வு குழுவுக்கு வரமாட்டோம் என்று சொல்லவில்லை. அவர்களுடைய வாதம் என்னவென்றால் அவர்களும் அரசாங்கமும் ஒரு பேச்சுவார்த்தைகளை நடத்தி அதில் சில உடன்பாடுகளை எட்டி அந்த விஷயங்களை நாடாளுமன்ற தேர்வு குழுவுக்கு எடுத்து செல்லலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் அவங்க இருக்காங்க. அந்த நிலைப்பாட்டோட நீங்கள் உடன்படலையா? ஏன் அரசாங்கம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்களே, அதுக்கு என்ன பதில்?
அரசு தரப்பில் ஒரு நியாயத்தை சொல்லுகின்றது, தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இன்னொரு காரணத்தை சொல்லுகின்றார்கள். ஆனபடினால் காரணங்களை மீண்டும் மீண்டும் அடக்கி கொண்டு போகாமல் அதை ஓரத்தில் வைத்துவிட்டு எல்லோரும் கலந்து கொள்ளக்கூடிய நாடாளுமன்ற தெரிவு குழுவில் கலந்து கொள்வதற்கு கூட இந்த பிரச்சனைகளை 6 மாதத்தில் தீர்க்கலாம் என்பதற்காகத்தான் ஒரு கால எல்லையை வகுத்து நாங்கள் இந்த நாடாளுமன்ற தெரிவு குழுவை அமைத்திருக்கின்றோம். அதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் எந்த விதமான காரணங்களையும் சொல்லாமல் கலந்து கொள்வார்களாக இருந்தால் அதில் நானும் கலந்து கொள்கின்றேன். அதே போல அரசாங்கத்தில் இருக்கின்ற முற்போக்கு சக்திகளும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியே எல்லோரும் சேர்ந்து ஒரு நியாயமான சரியான தீர்வுக்கு வரலாம் என்று நான் நம்புகின்றேன்.
பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி கூட அதில் அங்கம் வகிக்க முன் வரவில்லை. அதே போல ஆளும் கூட்டணியில் இருக்கின்ற இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ் கூட வரவில்லை. அப்படியான சூழல்ல அந்த நாடாளுமன்ற தேர்வுக்குழுவின் நம்பகத்தன்மை குறித்து ஒரு கேள்விக்குறி இருக்கிறது அப்படிங்கறதோட நீங்க உடன்படலையா?
பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் கலந்து கொண்டால் தாங்களும் கலந்து கொள்வதற்கு தயார் என்று சொல்லுகின்றார்கள். அதே போல நீங்கள் முஸ்லீம் காங்கிரஸை சொல்லுகின்றீர்கள், அது ஒரு பிரச்சனையா இருக்க முடியாது. நாங்கள் அரசோடு கதைத்து இவர்கள் எல்லாம் வருவார்களா இருந்தால் அவர்களை பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் என்பதை நம்பிக்கையோடு உறுதியாக நான் இந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன்.
இலங்கை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நாடாளுமன்ற தேர்வுக்குழுவுக்கு வந்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு இனப்பிரச்சினைக்கான தீர்வை முன்னெடுக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா விடுத்துள்ள அழைப்பு குறித்து கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களிடம் கேட்டேன்.
மிக அண்மை காலத்தில் தென்னாப்பிரிக்கா ஒரு தீர்வு முயற்சிக்கு மேற்கொண்டிருப்பதும் இலங்கை அரசாங்கத்தினுடைய அழைப்பின் பேரில் தென்னாப்பிரிக்கா இந்த முயற்சியை மேற்கொள்வது என்ற ஒரு முடிவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் என்வோய் அவரை ஒரு தென்னாப்பிரிக்கா நியமித்திருக்கிறது என்பதும் இன்று எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அவ்வாறான ஒரு பேச்சுவார்த்தை நடக்க இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இப்பொழுது மீண்டும் பாராளுமன்ற தெரிவுக்குழுவை பெற்ற ஒரு அழைப்பினை என்ன காரணத்துக்காக விடுத்திருக்கிறார் என்பது முதலாவது கேள்வி. ஏனென்றால் ஆரம்பத்தில் தென்னாப்பிரிக்காவை வரவழைத்த இலங்கை அரசாங்கத்திற்கு இப்பொழுது தென்னாப்பிரிக்காவை அழைப்பதற்கான விருப்பம் இல்லை என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு தேர்தலை எதிர்நோக்க இருக்கின்றார்கள், அதற்கு சிங்கள பௌத்த மக்களின் அந்த வாக்கு வங்கி தேவை. ஆகவே அதற்கு எதிரான எந்த ஒரு விடயமும் இங்கு நடந்துவிடக்கூடாது என்பதில் அரசாங்கம் கவனமாக இருக்கின்றது. தென்னாப்பிரிக்கா வருவதை சிங்கள கடும் போக்காளர்கள் அந்த கட்சிகள் விரும்பவில்லை என்பதை பட்டவர்த்தனமாக வெட்ட வெளிச்சமாக அவர்கள் கூறி வருகிறார்கள். ஆகவே இந்த நிலையில் மீண்டும் ஒரு முறை பாராளுமன்ற தெரிவுக்குழு என்ற ஒரு புலுடாவை கிளப்பி அதனை டக்ளஸ் தேவானந்தா மூலம் சொல்ல வைப்பதும் நாங்கள் அதில் கலந்து கொண்டால் அதில் சரியான தீர்மானங்கள் வராட்டைகள் தானும் வெளியேறுவேன் என்று கூறுவது எல்லாரையும் முட்டாளாக்குகின்ற செயல்.
இப்ப இதெல்லாம் உங்கள் தரப்பில் ஒரு கருத்தாக எண்ணமாக நீங்கள் வைக்கின்ற அதே வேளை, நாடாளுமன்ற தெரிவுக்குழு வந்து எந்த வகையிலும் ஒரு தீர்வை முன்னெடுக்காது அப்படிங்கறது தான் டிஎன்ஏவினுடைய ஒரு உறுதியானதும் இறுதியான நிலைப்பாடுமா?
ஆமா, நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு சொன்னோம், அவர்கள் எங்களை நாடாளுமன்றத்துக்கு வரும்படி கேட்ட பொழுது நாங்கள் சொன்னோம், முதலாவதாக ஒரு இருதரப்பு பேச்சுவார்த்தையில் முக்கியமான சில அம்சங்கள் தொடர்பாக போலீஸ் சட்டம் ஒழுங்கு, நிதி நிர்வாகம், வரி அறவிடுதல், காணி பங்கீடு போன்ற முக்கியமான பல விஷயங்கள் தொடர்பாக ஒரு இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு அது நாங்கள் ஒரு முடிவை எட்டி அந்த முடிவினை கொண்டு போய் நாங்கள் பாராளுமன்ற தெரிவுக்குழுக்கு முன்வைப்போம். அப்பொழுது அவர் ஆளும் கட்சியினுடைய ஆதரவை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், எதிர்கட்சியினுடைய ஆதரவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்பொழுது ஒரு சுமூகமான தீர்வை காண முடியும். இல்லாத விடத்து இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழு 31 பேர் இருக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் அதிகார பகிர்வோடு சம்பந்தமான இடதுசாரி கட்சிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள், முஸ்லீம் கட்சி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் இருப்பவர்கள் விமல் வீரவன்ச, சம்பிக்க ரணவக்கா போன்ற கடும் போக்காளர்கள். ஆகவே இதில் இருக்க போது 3-3 தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தான் இதில் இருப்பார்கள். ஆகவே 31 பேர் கொண்ட அந்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் 3 பேர் இருந்து இதை இனிமே சாதிக்க முடியாது. இறுதியாக என்ன சொல்லப்படும் என்றால் பாராளுமன்ற தெரிவுக்குழு பெரும்பான்மை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆகவே இது ஒரு ஜனநாயக முடிவு என்று சொல்லி எல்லாத்தையுமே முடிவு கட்டி விடுவார்கள். ஆகவே அவ்வாறான ஒரு பொறிமுறைக்குள் நாங்கள் போய் மாற்றப்பட தயாராக இல்லை என்பதைத்தான் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன். நேயர்களே, இவர்கள் இருவரும் தமிழோசைக்கு தெரிவித்த விரிவான கருத்துக்களை bbctamil.com என்றும் நமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். சாதாரண மக்களின் வேண்டுகோளை ஏற்று தமது இணைய தேடல் சேவையை வழங்கக்கூடிய இணைப்புகளில் கூகுள் திருத்தம் செய்ய வேண்டும் என ஐரோப்பிய தலைமை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேண்டுகோள் வரும் பட்சத்தில் பொருத்தமற்ற மற்றும் காலாவதியாகிவிட்ட விவரங்களுக்கான இணைப்புகளை இணைய சேவை அழித்துவிட வேண்டும் என்று இந்த தீர்ப்பு கூறுகிறது. இது பற்றிய பிபிசியின் செய்திக்குறிப்பு தமிழில் சாதாத்.
ரைட் டு பி ஃபர்காட்டன், அதாவது மறக்கப்படுவதற்கான உரிமை என்று சொல்லப்படுகின்ற விஷயம் தனி மனிதர்களுக்கு இருப்பதை அங்கீகரிப்பதாக ஐரோப்பிய ஒன்றிய நீதிமன்றத்தின் முடிவு அமைந்திருக்கிறது. ஒருவர் இணையத்தில் தம்மை பற்றி இருக்கின்ற பழைய தகவல் தம்முடைய பெயருக்கு சேதம் விளைவிப்பதாக இருந்தாலோ அல்லது பொருத்தமற்றதாக இருந்தாலோ கூகுள் போன்ற இணைய தேடல் சேவை வழங்குவோரை தொடர்பு கொண்டு அவற்றுக்கான இணைப்புகளை அழிக்க சொல்லி கேட்கலாம் என நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அப்படி ஒருவர் கேட்கும்போது அவரை பற்றி தேடும்போது பதிலாக கிடைக்கக்கூடிய இணைப்புகளில் சிலவற்றை அந்த தேடல் சேவை இணையதளங்கள் அழித்துவிட வேண்டும் என இந்த உத்தரவு கூறுகிறது. ஸ்பானிய குடிமகன் ஒருவர் தன்னை பற்றி இணையத்தில் தற்போது தேடினாலும் 16 வருடங்களுக்கு முன்னால் தான் கடன்களை அடைப்பதற்காக ஒரு சொத்தை விற்றது பற்றிய பத்திரிகை செய்திகள் முடிவுகளிலே வருகின்றன என்று முறையிட்டு தொடர்ந்த வழக்கில் இந்த முடிவு வந்திருக்கிறது. அந்த விவகாரம் எப்போதோ தீர்க்கப்பட்டு விட்டது என்றும் இனிமேலும் தன்னோடு அது சம்பந்தப்படுத்தப்படக்கூடாது என்றும் அவர் வாதிட்டிருந்தார். ஒருவரை பற்றிய தரவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகபட்ச உரிமை அந்த நபருக்குத்தான் இருக்க வேண்டும். பொதுநலன் கருதி தரவுகள் வெளியிடப்பட வேண்டும் என்றிருந்தாலும் தனிநபர் உரிமைக்கே முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என நீதிமன்ற தீர்ப்பு வலியுறுத்தியிருக்கிறது. எனவே ஒருவர் தன்னை பற்றிய தரவுகளை அழிக்கச் சொல்லி கோரிக்கை விடுக்கும் போது இணைய தேடல் சேவை நிறுவனங்கள் அவரது கோரிக்கையில் நியாயம் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து ஆவண செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றிய நீதித்துறை ஆணையரான விவியன் ரெடிங் இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கின்றார். ஐரோப்பியர்களின் தனிநபர் தகவல் பாதுகாப்புக்கு கிடைத்த வெற்றி இந்த தீர்ப்பு என தனது ஃபேஸ்புக் கணக்கில் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஐரோப்பிய நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஏமாற்றம் அளிப்பதாக கூகுள் கூறியிருக்கிறது. தனிநபர் பற்றிய தரவுகளை தாம் கொண்டிருக்கவில்லை என்றும் இணையத்தில் வேறு இடங்களில் எல்லோரும் பார்க்கும் விதமாக அமைந்திருக்கின்ற தரவுக்கான இணைப்பை மட்டும்தான் தாங்கள் தருவதாகவும் கூகுள் இந்த வழக்கில் வாதிட்டிருந்தது. மறக்கப்படுவதற்கான உரிமை இணைய பாவனையாளர்களுக்கு உண்டு என அங்கீகரிக்கும் விதிகளுக்கான பிரேரணைகளை ஐரோப்பிய ஆணையம் 2012 முன்மொழிந்திருந்தது. 1995 கொண்டுவரப்பட்ட ஐரோப்பிய ஆணையத்தின் தகவல் பாதுகாப்பு வழிகாட்டு விதிகளில் பெரிய அளவிலான திருத்தங்களை கொண்டு வருவதாக இந்த பிரேரணைகள் அமைந்திருந்தன. இந்த விதிகள் செயல்படுத்தப்படுமானால் பெரிய அளவிலான பாதிப்புகள் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு ஏற்படும் என அவை ஏற்கனவே கவலை வெளியிட்டிருந்தன.
நிகழ்ச்சியில் நிறைவாக அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குகின்றார் எல்.ஆர். ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே,
இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் தூக்கமின்மை தொடர்பான மனிதர்களிடம் காணப்படும் ஒட்டுமொத்த அலட்சிய போக்கு மிகப்பெரிய அளவில் மனிதர்களின் ஆரோக்கியத்தை கெடுக்கும் ஆபத்தாக உருவெடுத்திருப்பதாக மருத்துவ விஞ்ஞானிகள் கூட்டாக எச்சரித்திருப்பது குறித்த செய்தியை பார்க்கலாம். ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ், ஹார்வர்ட், மான்செஸ்டர் மற்றும் சர்ரே பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் கூட்டாக இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். மனித உடலின் இயற்கையான செயற்பாடான தூக்கம் மற்றும் விழிப்புத்தன்மையை கட்டுப்படுத்தும் மனித உடலியக்க செயற்பாட்டு கண்காணிப்பு தன்மையை ஆங்கிலத்தில் பாடி கிளாக், அதாவது உடல் கடிகாரம் என்று விஞ்ஞானிகள் அழைப்பது வாடிக்கை. கண்ணுக்கு தெரியாத ஆனால் மனித உடலின் அடிப்படை தேவையான தூக்கம் மற்றும் விழிப்புத்தன்மையை கட்டுப்படுத்தும் இந்த மனித உடல் கடிகாரம் என்பது சுமார் 400 கோடி ஆண்டுகளாக படிப்படியாக உருவான ஒன்று. ஒரு நாளின் 24 மணி நேரத்தில் சராசரியாக வெளிச்சமாக இருக்கும் பகல் 12 மணி நேரத்தில் மனித உடல் விழிப்புடன் இருப்பதும், வெளிச்சமற்ற 12 மணி நேரமான இரவில் மனித உடல் உறக்கம் கொள்வதுமான நடைமுறை என்பது இன்று நேற்று உருவான ஒன்றல்ல. அது இன்றைய மனித உடல் உருவாக காரணமாக அமைந்திருந்த சுமார் 400 கோடி ஆண்டு பரிணாம வளர்ச்சியில் படிப்படியாக உருவாகி மனித உடலுக்கு பழகிய ஒன்று என்று சுட்டிக்காட்டுகிறார் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ரசல் ஃபாஸ்டர். இப்படி மனித உடல் பல கோடி ஆண்டுகள் பரிணமித்து வளர்ந்தபொழுது அதற்கு பழகிய இந்த உடல் கடிகார செயல்பாட்டில் தற்போது மிகப்பெரிய இடையூறு செய்யப்படுவதாக கூறுகிறார் அவர். சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்னர் மனிதர்கள் தூங்கிய சராசரி நேரத்தை விட இன்றைய மனிதர்கள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் குறைவாக தூங்குவதாக கூறுகிறார் அவர். இந்த குறைவான தூக்கம் மனிதர்களின் உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் அவர் எச்சரிக்கிறார். தூக்கமின்மை என்பது வெறும் இரவு நேர பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கான பிரத்யேக பிரச்சினை மட்டுமல்ல என்கிறார்கள் இந்த விஞ்ஞானிகள். இன்றைய நிலையில் இது ஒட்டுமொத்தமாக எல்லோரையும் பாதிக்கிறது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். தொழில்நுட்பமும் இதில் முக்கிய காரணியாக இருப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். தூக்கமின்மையின் ஆபத்து குறித்து விஞ்ஞானிகளின் இந்த எச்சரிக்கை பற்றி சென்னையில் இருக்கும் நரம்பியல் நிபுணர் மருத்துவர் லக்ஷ்மி நரசிம்மன் அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
அது அந்த கருத்து வந்து 100% நான் முடிக்கிறேன். இப்ப இருக்கிற யங்கர் ஜெனரேஷன் வந்து ஸ்லீப்பை வந்து ரொம்ப அலட்சியப்படுத்துறாங்க. ஒரு அதுக்கான ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கிறது இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா உடல்ல பயாலஜிக்கல் கிளாக் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு நாளைக்கு 25 மணி நேரத்துக்கு செட் ஆயிருக்கு. பயாலஜிக்கல் கிளாக் இன்சைட் த பாடி, சர்க்கேடியன் கிளாக் ஆஃப் த பாடி இஸ் 25 hours பர் டே. அண்ட் அந்த கிளாக்கை பேஸ் பண்ணி ஸ்லீப்ல எவ்ரி வினாடிக்கு துல்லியமாக நிறைய ஈவெண்ட்ஸ், லைஃப் ஈவெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் நடக்குது. ஹார்மோன் செக்ரேஷன், இது பாடி டெம்பரேச்சர் கண்ட்ரோல், மெமரி எல்லாம் கன்சாலிடேட் பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஸ்லீப் நடக்குது. ஸ்லீப் அப்படிங்கிறது ஒரு பாசிவ் ஆக்டிவிட்டி இல்லை. ஸ்லீப்ங்கிறது ஒரு வெறும் ரெஸ்ட்காக மட்டும், பாடி ரெஸ்ட்காக மட்டும் நடக்கக்கூடிய ஈவெண்ட் இல்லை. அது வந்து உடலோட ஆரோக்கியத்துக்கு இன்றியமையாத ஒரு விஷயம். இதில் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த பிபி போஸ்லாம் டைம் ஜோன்ஸ் பியாண்ட் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த இளைஞர்கள் வந்து தங்களுடைய ஹெல்த்தை பற்றி எந்த விதமான கவலையும் படுறதில்லை. அந்த செக்டர்ல ஒர்க் பண்றதை மற்றவர்களும் லேட் நைட்டு ஸ்லீப்பை எந்த விதமான அலட்சியப்படுத்தி, டெஃபினட்டா நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அரகன்ஸ் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் டுவர்ட்ஸ் த கேர் ஆஃப் ஸ்லீப் இருக்கு சார்.
இது வந்து புற்றுநோயை தோற்றுவிக்கிற அளவுக்கு இந்த பிரச்சனை தீவிரமானதும் அப்படின்னு அவங்க வந்து எச்சரிச்சிருக்காங்க. குறிப்பாக மார்பக புற்றுநோயை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தூண்டிவிடக்கூடிய ஆபத்து இருக்குங்கிற மாதிரியும் சொல்றாங்களே, அந்த அளவுக்கு தூக்கமின்மைங்கிறது ஒரு மோசமான ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வல்லமையான விஷயமா?
ஆமா சார், உண்மை. மிக ஏன்னா செல் சிக்னல், செல் கண்ட்ரோல் எல்லாமே கரெக்டா நடக்கிறது. இப்போ ஒரு செல் வந்து மற்றொரு செல்லுக்கு கம்யூனிகேட் பண்றது, அந்த செல்லு இப்போ புற்றுநோய் வர்றதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்னன்னா செல் சிக்னல்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம். அதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல வளர்ச்சி அடைஞ்சது, இதுக்கு மேல வளரக்கூடாதுன்னா அதை வளர்ச்சி ஸ்டாப் ஆகணும். அந்த செல்லோட ஸ்டாப் சிக்னல்ஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா க்ரோத் வந்து அளவோட இருக்கும். அந்த செல் சிக்னல்ஸ்ல வந்து ஸ்டாப் சிக்னல்ஸ் ப்ராப்பரா இல்லைன்னா அந்த செல் வந்து எந்த விதமான கட்டுப்பாடின்றி வளர்ந்து கொண்டே இருக்கும். இந்த செல் சிக்னல்ஸ் எல்லாமே கன்சாலிடேட் பண்றது ஸ்லீப். ஸ்லீப்ல நடக்கக்கூடிய நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு செல்ல இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் மாற்றங்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது.
சென்னையில் இருக்கும் நரம்பியல் நிபுணர் மருத்துவர் லக்ஷ்மி நரசிம்மன். நேயர்களே, அவரது செவ்வியின் விரிவான ஒலி வடிவத்தை நீங்கள் பிபிசி தமிழோசையின் இணையதளத்தில் கேட்கலாம்.
நேயர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.